ஓம் சாந்தி. 17/10/2023. இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அவரவர்களுக்கென்று ரதம் இருக்கிறது. நான் நிராகாரராக இருக்கிறேன். எனக்கும் கல்பத்தில் ஒரே ஒரு முறை ரதம் தேவை. நான் பிரம்மாவின் அனுபவம் நிறைந்த வயோதிக ரதத்தை ஆதாரமாக எடுக்கிறேன். கேள்வி: எந்த நம்பிக்கையின் ஆதாரத்தில் ஷரீர உணர்வை மறப்பது மிக எளிதாகும்? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் நம்பிக்கையுடன் கூறுகிறீர்கள், பாபா, நாங்கள் உங்களுடையவர்களாக ஆகிவிட்டோம், தந்தையின் உடையவர்களாக ஆவது என்றால் ஷரீர உணர்வை மறப்பது ஆகும். சிவபாபா எவ்வாறு இந்த ஷரீரத்தில் வருகிறார் மற்றும் சென்று விடுகிறாரோ அதே போன்று குழந்தைகளாகிய நீங்களும் உங்களுடைய ரதத்தில் வந்து செல்லும் பயிற்சி செய்யுங்கள். அசரீரியாவதற்கான பயிற்சி செய்யுங்கள். இதில் கஷ்டத்தின் அனுபவம் ஏற்படக்கூடாது. தன்னை நிராகார ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். பாடல்: ஓம் நமோ சிவாயா. ஓம் சாந்தி. சிவபாபா இந்த பிரம்மாவின் ரதத்தின் மூலம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஏனென்றால் தந்தை குழந்தைகளிடம்தான் கூறுகின்றார், எனக்கென்று ரதம் கிடையாது, எனக்கு அவசியம் ரதம் தேவை. இவ்வாறு ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அவரவர்களுக்கென்று ரதம் இருக்கிறது அல்லவா? பிரம்மா விஷ்ணு சங்கருக்கும் சூட்சும சரீரம் இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணன் போன்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஷரீரம் என்ற ரதம் அவசியம் இருக்கிறது. அதையே குதிரை என்று கூறுகிறோம். மனிதர்களாகத்தான் இருக்கின்றனர் அல்லவா? மனிதர்களுக்கான விஷயம்தான் புரிய வைக்கப்படுகிறது. மிருகங்களுக்கான விஷயங்கள் மிருகங்களுக்கு தெரியும். இது மனித சிருஷ்டி என்றால் தந்தையும் மனிதர்களுக்கு தான் வந்து புரிய வைக்கிறார். மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஷரீரம் இருக்கிறது அல்லவா என்று நேரடியாக கேட்கின்றார். ஒவ்வொரு ஆத்மாவும் ஷரீரம் எடுக்கிறது மற்றும் விட்டு விடுகிறது. ஆத்மா 84 லட்சம் பிறப்புகள் எடுப்பதாக மனிதர்கள் கூறிவிடுகின்றனர். இது தவறாகும். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து முற்றிலுமாக களைப்படைந்து விட்டீர்கள். எவ்வளவு களைப்படைந்து விட்டீர்கள்? ஆக 84 லட்சம் பிறப்பிற்கான விஷயமே கிடையாது. இது மனிதர்களின் கட்டுக்கதையாகும். ஆக தந்தை புரிய வைக்கிறார், ஆத்மாக்களாகிய உங்களுக்கும் தனித்தனியாக ரதம் இருக்கிறது, எனக்கும் ரதம் தேவை அல்லவா, நான் உங்களது எல்லையற்ற தந்தை ஆவேன், பதீத பாவனன் ஞானக்கடல் என்று பாடவும் செய்கிறீர்கள். நீங்கள் வேறு யாரையும் பதீத பாவனன் என்று கூற மாட்டீர்கள். லக்ஷ்மி நாராயணன் போன்றவர்களையும் கூற மாட்டீர்கள். தூய்மை இல்லாத உலகை தூய்மை ஆக்கக்கூடியவர், அதாவது தூய்மையான உலகமாகிய சொர்க்கத்தை படைப்பவர் பரமபிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. சுப்ரீம் தந்தை அவர்தான். நீங்கள் வரிசைப்படியாக கல்புத்தியிலிருந்து தங்க புத்தி உடையவர்களாக ஆகிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை தந்தை அறிவார். வெளியிலுள்ள மனிதர்கள் இதனை அறியவில்லை. ஆக தந்தை புரிய வைக்கிறார், எனக்கும் அவசியம் ரதம் தேவை அல்லவா, பதீத பாவனனாகிய நான் கண்டிப்பாக தூய்மை இல்லாத உலகிற்கு வர வேண்டும் அல்லவா. பிளேக் நோய் ஏற்படும் பொழுது மருத்துவர் பிளேக் நோயாளிகளிடத்தில் வரவேண்டியிருக்கும். தந்தை கூறுகிறார், உங்களிடம் 5 விகாரங்கள் என்ற நோய் அரை கல்பமாக இருக்கிறது. மனிதர்களுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய இந்த 5 விகாரங்களின் மூலம் நீங்கள் முற்றிலும் தூய்மை இல்லாதவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஆக தந்தை புரிய வைக்கிறார், நான் தூய்மையற்ற உலகிற்கு வர வேண்டும் அல்லவா? தூய்மை இல்லாதவர்களைதான் கீழானவர்கள் என்று அழைக்கின்றனர். தூய்மையானவர்கள் உயர்வானவர்கள் என்று கூறப்படுகின்றனர். உங்களது பாரதம் தூய்மையாக உயர்வாக இருந்தது. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. அனைத்து குணங்களிலும் நிறைந்த என்று அதன் புகழைதான் பாடுகிறார்கள். அங்கு அனைவரும் சுகமாக இருந்தனர். இது நேற்றைய விஷயமாகும். நான் வர வேண்டும் என்றால் எப்படி வருவது, யாருடைய சரீரத்தில் வருவது என்று தந்தை கேட்கிறார். முதலில் எனக்கு பிரஜாபிதா தேவை. சூக்ஷ்ம வத்தனவாசியை இங்கு எப்படி அழைத்து வர முடியும்? அவர் ஃபரிஷ்தா அல்லவா? அவர் தூய்மை இல்லாத உலகிற்கு வந்தால் அது தோஷமாகிவிடும். நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்பார். தந்தை மிக மகிழ்ச்சி அளிக்கும் விஷயங்களை புரிய வைக்கிறார். யார் தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறார்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வர். அடிக்கடி தந்தையை நினைவு செய்து கொண்டே இருப்பர். தந்தை கூறுகிறார், எப்பொழுது பூமியில் பாவங்கள் அதிகரித்து விடுகிறதோ அப்பொழுதுதான் நான் வருகிறேன். கலியுகத்தில் மனிதர்கள் எவ்வளவு பாவம் செய்கின்றனர்? ஆக தந்தை கேட்கிறார், குழந்தைகளே, நான் வர வேண்டும் என்றால் யாருடைய சரீரத்தில் வருவது? எனக்கு அவசியம் வயோதிக அனுபவசாலி ரதம்தான் தேவை. நான் எந்த ரதத்தை எடுத்திருக்கிறேனோ அவர் பல குருமார்களிடம் சென்றிருக்கிறார். சாஸ்திரம் போன்றவைகளை படித்திருக்கிறார், அதிகம் படித்திருக்கிறார் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது அல்லவா? அர்ஜுனனுக்கான விஷயம் கிடையாது. எனக்கு அர்ஜுனன் அல்லது கிருஷ்ணரின் சரீரம் தேவை இல்லை. எனக்கு பிரம்மாவின் ரதம்தான் தேவை. அவரைதான் பிரஜாபிதா என்று கூறுகிறோம். கிருஷ்ணரை பிரஜாபிதா என்று கூறுவது கிடையாது. தந்தைக்கு பிரம்மாவின் ரதம்தான் தேவைப்படுகிறது. அவர் மூலம் பிராமணர்களின் பிரஜைகளை உருவாக்குகின்றனர். பிராமண குலம் அனைத்தையும் விட உயர்ந்த குலம். விராட்ட ரூபம் காண்பிக்கின்றனர் அல்லவா? தேவதை, சத்ரியர், வைஷ்யர், சூத்ரர், மற்றபடி பிராமணர்கள் இங்கு சென்றனர். இது யாருக்கும் தெரியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தது பிராமணர்களின் குடுமி. குடுமியை பார்த்துதான் இவர் பிராமணன் என்று புரிந்து கொள்கிறோம். உண்மையிலும் உண்மையான குடுமியை போன்றவர்கள் நீங்கள்தான். நீங்கள் ராஜ ரிஷிகளாக இருக்கிறீர்கள். உயர்ந்த குடுமியை உடையவர்கள். யார் தூய்மையாக இருக்கிறார் அவர்கள்தான் ரிஷி என்று கூறப்படுகின்றனர். நீங்கள் ராஜயோகிகள், ராஜ ரிஷிகள். ராஜ்யத்திற்கான தபஸ்யாவை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அவர்கள் முக்திக்காக ஹடயோகத்தின் தபஸ்யாவை செய்கின்றனர். நீங்கள் ஜீவன் முக்தி ராஜ்யத்திற்காக தபஸ்யா செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களது பெயரே சிவசக்தி. சிவ பாபா உங்களை மறுபிறவி எடுக்க செய்கிறார். ஆக நீங்கள் மீண்டும் பாரதத்தில் பிறவி எடுத்து இருக்கிறீர்கள். பிறவி எடுத்து இருக்கிறீர்கள் அல்லவா? சிலர் பிறப்பு எடுத்து இருக்கின்றனர். ஆனால் நான் சிவ பாபாவினுடையவனாக ஆகியிருக்கிறேன். அவரிடம் பிறப்பு எடுத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்வது கிடையாது. ஒருவேளை இவ்வாறு புரிந்து இருந்தால் தேக உணர்வு முற்றிலுமாக நீங்கிவிட வேண்டும். எவ்வாறு நிராகார சிவபாபா இந்த ரதத்தில் இருக்கிறாரோ நீங்களும் தன்னை நிராகார ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது வீட்டிற்கு திரும்ப வேண்டும். நீங்கள் முன்பு அஷரீரியாக இருந்தீர்கள். பிறகு தேவி தேவதைகளின் சரீரத்தை எடுத்தீர்கள். பிறகு சத்ரிய ஷரீரம், பிறகு வைஷ்ய ஷரீரம், பிறகு சூத்ர ஷரீரம் எடுத்தீர்கள். இப்பொழுது மீண்டும் நீங்கள் அஷரீரியாகுங்கள். நிராகாரமாகிய என்னைதான் நீங்கள் அவர்கள், பாபா, இப்பொழுது நாங்கள் உங்களுடையவராக ஆகியிருக்கிறோம். நாங்கள் திரும்பி செல்ல வேண்டும் என்று கூறுகிறீர்கள். தேகத்தை எடுத்து செல்ல முடியாது. ஹே ஆத்மாக்களே, இப்பொழுது தந்தையாகிய என்னை மற்றும் இனிய வீட்டை நினைவு செய்யுங்கள். மனிதர்கள் அயல் நாட்டிற்கு சென்று திரும்புகையில் எனது இனிய வீடாகிய பாரதத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூறுவர். எங்கு பிறப்பு எடுத்தோமோ அங்கு திரும்ப வேண்டும். மனிதர்கள் இறக்கின்ற பொழுது அவர் எங்கு பிறந்தாரோ அங்கு அவரை எடுத்து செல்கின்றனர். பாரத மண்ணால் உருவானதை அதே மண்ணில்தான் விட வேண்டும் என்று நினைக்கின்றனர். தந்தை கூறுகிறார், நான் பாரதத்தில்தான் பிறக்கின்றேன். சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறீர்கள், எனக்கு பல பெயர்களை வைத்து விட்டீர்கள். ஹர ஹர மகாதேவ், அனைவரின் துக்கத்தை நீக்கக்கூடியவர் என்று கூறுகிறீர்கள். அதுவும் நானே தவிர சங்கர் அல்ல, பிரம்மா சேவையில் இருக்கிறார். மேலும் யார் ஸ்தாபனை செய்கிறார்களோ அவரே பிறகு விஷ்ணுவின் இரண்டு ரூபத்தில் இருந்து பாலனையும் செய்வார். எனக்கு பிரஜாபிதா அவசியம் தேவைப்படுகிறார். ஆதி தேவருக்கு ஆலயமும் இருக்கிறது. ஆதி தேவன் யாருடைய குழந்தை யாராவது கூறுவார்களா? இந்த தில்வாடா ஆலயத்தின் ட்ரஸ்டியாக இருப்பவர்களும் கூட இந்த ஆதி தேவன் யார் என்பதை அறிந்து இருக்கவில்லை. அவரது தந்தை யார்? ஆதி தேவன் பிரஜாபிதா ஆவார். அவரது தந்தை சிவன். யாருக்கு ஆலயம் இருக்கிறதோ அவரை பற்றி அறியாமலேயே ட்ரஸ்டியாக ஆகிவிட்டனர். ஜகத் பிதா ஜகத்தம்பாவின் நினைவு சின்னம்தான் இந்த ஆலயமாகும். இந்த ஆதி தேவன் பிரம்மாவின் ரதத்தில்தான் தந்தை வந்து ஞானம் கூறியிருக்கிறார். அறையில் அனைத்து குழந்தைகளும் அமர்ந்து இருக்கின்றனர். அனைவருக்கும் ஆலயம் கட்ட முடியாது. முக்கியமானது 108 மணி மாலை. ஆக 108 மணிகளை உருவாக்கிவிட்டனர். 108 பேருக்குதான் பூஜை நடைபெறுகிறது. முக்கியமானவர் சிவபாபா, பிறகு பிரம்மா சரஸ்வதி ஜோடியாக உள்ளனர். சிவபாபா மலராக இருக்கின்றார். அவருக்கென்று தனியான சரீரம் கிடையாது. பிரம்மா சரஸ்வதிக்கு அவரவர்களது ஷரீரம் இருக்கிறது. ஷரீரதாரிகளுக்கான மாலைதான் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அனைவரும் மாலையை பூஜிக்கின்றனர். பூஜை முடித்த பின்பு சிவபாபாவை வணங்குகின்றனர். ஏனென்றால் அவர் இவர்கள் அனைவரையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கியிருக்கிறார். ஆகையால் பூஜை செய்கின்றனர். மாலையை கையில் எடுத்துக்கொண்டு ராம் ராம் என்று கூறுகின்றனர். பரமபிதா பரமாத்மாவின் பெயர் யாருக்கும் தெரியவில்லை. சிவபாபா முக்கியமானவர், பிறகு பிரஜாபிதா பிரம்மா மற்றும் சரஸ்வதி முக்கியமானவர்கள். மற்றபடி பிரம்மா குமார் குமாரிகள் யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களது பெயரும் இருக்கும். நாளடைவில் நீங்கள் பார்ப்பீர்கள், கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து இங்கு இருப்பீர்கள். யார் உறுதியான யோகிகளாக இருப்பார்களோ அவர்கள்தான் இருக்க முடியும். போகிகள் சிறிது விஷயங்களை கேட்டதும் அழிந்து போய் விடுவார்கள். மற்றவரது அறுவை சிகிச்சையை பார்த்ததும் சிலர் மயக்கமடைந்து விடுகின்றனர். பிரிவினையின் போது எத்தனை மனிதர்கள் இறந்தனர்? நாம் யுத்தம் செய்யாமலேயே ராஜ்யத்தை அடைந்து விட்டோம் என்று அவர்கள் கதைவிட்டுக் கொண்டு இருக்கின்றனர். ஆனால் எத்தனை பேர் இறந்தனர் கேட்கவே வேண்டாம். இதுதான் பொய்யான மாயை. இப்பொழுது சத்தியமான தந்தை வந்து சத்தியத்தை கூறுகிறார். தந்தை கூறுகிறார், எனக்கு அவசியமாக ரதம் தேவை. நாயகனாகிய நான் பெரியவனாக இருக்கிறேன் என்றால் எனக்கு நாயகியும் பெரியவராக இருக்க வேண்டும். சரஸ்வதி பிரம்மாவின் வம்சத்தை சார்ந்தவர் ஆவார். அவர் பிரம்மாவின் தம்பதி கிடையாது, பிரம்மாவின் குழந்தை ஆவார். ஆனால் அவரை ஏன் ஜஹதம்பா என்று கூறுகிறோம். ஏனென்றால் அவர் ஆண் அல்லவா, ஆக தாய்மார்களை பராமரிக்க ஜஹதம்பாவை வைத்திருக்கிறார். பிரம்மாவின் வாய்வழி வம்சமான சரஸ்வதி பிரம்மாவின் குழந்தையாக ஆகிவிடுகிறார். மம்மா இளம் வயதுடையவராக இருக்கிறார். பிரம்மா வயதானவர் ஆவார். சரஸ்வதி இளம் வயது பெண், பிரம்மாவின் மனைவியாக இருப்பது அழகல்ல, சரிபாதி என்று கூற முடியாது. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஆக தந்தை கூறுகிறார், நான் இந்த பிரம்மாவின் ஷரீரத்தை கடனாக எடுக்க வேண்டி இருக்கிறது. பலர் கடன் வாங்குகின்றனர், பிராமணர்களுக்கு உணவளிக்கின்றனர் என்றால் அந்த ஆத்மா வந்து பிராமண ஷரீரத்தை ஆதாரமாக எடுக்கும். ஆத்மா அந்த ஷரீரத்தை விட்டுவிட்டு வருமா என்ன? கிடையாது. நாடகத்தில் காட்சியை பார்ப்பதற்கான வழக்கங்கள் முன்கூட்டியே பதிவாகி இருக்கிறது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கும் அழைக்கின்றனர், ஆத்மா ஷரீரத்தை விட்டுவிட்டு வரும் என்று கிடையாது. இது நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. தந்தைக்கு இந்த ஷரீரம் நந்தி போன்றது ஆகும். இல்லை என்றால் சிவன் ஆலயத்தில் ஏன் நந்தியை காண்பிக்கின்றனர்? சூட்சும வத்தனத்தில் சங்கரிடம் நந்தி எங்கிருந்து வந்தது? அங்கு பிரம்மா விஷ்ணு சங்கர் மற்றும் அவர்களை யுகல்களாக காண்பிக்கின்றனர். அவர்கள் அங்கு இருக்கின்றனர், இல்லற மார்க்கமாக காண்பிக்கின்றனர். மற்றபடி அங்கு மிருகம் எப்படி வந்தது? மனிதர்களின் புத்தி சிறிது கூட வேலை செய்வது கிடையாது. என்ன தோன்றுகிறதோ அதை கூறிக்கொண்டே இருக்கின்றனர். அதன் மூலம் நேரம் வீணாகிறது, சக்தி வீணாகிறது. நாம் தான் தூய்மையான தேவதைகளாக இருந்தோம், பிறகு மறுபிறவி எடுத்து எடுத்து தூய்மையற்ற பூஜாரிகளாக ஆகிவிட்டோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். நாம் தான் பூஜைக்கு உரியவர்கள், நாமே பூஜாரிகள். பூஜைக்கு உரியவர் மற்றும் பூஜாரியாக பகவான் கிடையாது. அவர் 84 பிறவிகள் எடுக்க வேண்டியதும் இல்லை. மாயை மனிதர்களை முற்றிலும் கல்புத்தி உடையவர்களாக ஆக்கிவிட்டது. நான் தான் என்பதன் பொருள் ஆத்மாவாகிய நான் தான் பரமாத்மா என்பது கிடையாது. நாம் தான் பிராமணர்களாக இருக்கிறோம், தேவதைகளாக ஆவோம், மறுபிறவி எடுத்து வருவோம். எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார் தந்தை. கூறுகிறார், நான் யாரிடத்தில் பிரவேசம் ஆகியிருக்கிறேனோ அவர் பல குருமார்களிடம் சென்றிருக்கிறார், சாஸ்திரங்களை படித்து இருக்கிறார், முழு 84 பிறவிகளும் எடுத்து இருக்கிறார். இவை அனைத்தையும் அவர் கூறுவது கிடையாது. பிரம்மாவிற்கும் நான் தான் கூறுகிறேன், எப்பொழுதும் சவாரி செய்யவும் முடியாது. பிரம்மாவின் வாய்வழி பிராமணர்களுக்கு கூறுகிறேன், எனக்கு ரதம் தேவை அல்லவா? குழந்தைகளாகிய நீங்கள் நினைவு செய்கிறீர்கள், நான் வந்து விடுகிறேன், நான் சேவை செய்ய வேண்டும். ஆக உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவனின் வழிபடி பாரதம் தூய்மையாகிறது. நரகவாசிகளுக்கு ஸ்ரீ ஸ்ரீ என்ற பட்டம் கொடுப்பது தவறு. முன்பு ஸ்ரீ என்று பெயர் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது அனைவருக்கும் ஸ்ரீ என்று ஆக்கிவிட்டனர். சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர் சிவபாபா. பிறகு சூட்சும வத்தனவாசி பிரம்மா விஷ்ணு சங்கர். பிறகு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஞானம் மிக மகிழ்ச்சிகரமானது, ஆனால் சிலர் படித்து படித்து இல்லாமல் போய்விடுகின்றனர். மாயை கைவிட வைத்து விடுகிறது. கடையும் வரிசைப்படியாக இருக்கிறது. பெரிய கடைகளில் கண்டிப்பாக நல்ல விற்பனையாளர் மகாரதிகள் இருப்பார்கள். சிறிய சிறியவைகளில் குறைவாக இருப்பர். ஆக எங்கு மகாரதிகள் இருக்கிறார்களோ அந்த கடைக்கு செல்ல வேண்டும். தாய்மார்களுக்கு அதிகமான நேரம் இருக்கிறது. ஆண்கள் தொழில் போன்றவைகள் செய்ய வேண்டி இருப்பதால் மும்முரமாக இருக்கின்றனர். தாய்மார்கள் ஃப்ரீயாக இருக்கின்றனர், உணவு சமைக்கின்றனர், அவ்வளவுதான். பிறகு அவர்கள் உங்கள் மீது பந்தனமாகி விடுகின்றனர். பிரம்மா குமாரிகளிடம் சென்றால் விஷம் நின்றுவிடும் என்று கேள்விப்பட்டதும் தடுக்கின்றனர். சிவபாபா அந்த அளவிற்கு நினைவில் இருந்து மறந்துவிடும் பொருளாக இருக்கிறார். ஆகவே அடிக்கடி மறந்து விடுகிறோம். என்னை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும், மேலும் என்னிடம் வந்து விடுவீர்கள் என்ற மிக எளிய வழியை தந்தை கூறுகிறார். நினைவு செய்யவில்லை என்றால் பாவங்கள் அழியாது, மேலும் கூடவே அழைத்து செல்லவும் மாட்டேன். பிறகு தண்டனை அடைய வேண்டியிருக்கும். பக்தி மார்க்கத்தில் மோர் குடித்து வந்தனர். சத்யுகம் த்ரேதா யுகத்தில் நீங்கள் வெண்ணெய் சாப்பிட்டு காலி செய்து விட்டீர்கள். கடைசியில் மோர் மட்டுமே மீதம் இருக்கிறது. முதலில் மோரும் மிக நன்றாக கிடைத்தது, பிறகு தண்ணீராக கிடைக்கிறது. சத்யுகம் த்ரேதா யுகத்தில் நெய் பால் ஆறாக ஓடும். இப்பொழுது நெய்யின் விலை எவ்வளவு உயர்ந்து விட்டது. நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது ராஜ ரிஷியாகி தபஸ்யா செய்ய வேண்டும். பூஜைக்கு உரிய மாலையில் வருவதற்காக தந்தைக்கு சமமாக சேவை செய்ய வேண்டும். பக்கா யோகி ஆக வேண்டும். ஞானம் மிக மகிழ்ச்சிகரமானது, ஆகையால் மகிழ்ச்சியாக படிக்க வேண்டும். குழப்பமடையக்கூடாது. வரதானம் பல்வேறு அனுபவங்கள் மூலமாக எப்பொழுதும் ஊக்கமுற்சாகத்தில் நிரம்பியிருக்கும். தடைகளை வென்றவர் ஆவீர்களாக. விளக்கம்: தினமும் அமிர்த வேளை நாள் முழுவதற்குமான பல்வேறு ஊக்கமுற்சாகத்திற்கான குறிப்புகளை புத்தியில் வெளிப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளின் முரளியிலிருந்தும் ஊக்கம் உற்சாகத்திற்கான கருத்துக்களை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த விதவிதமான கருத்துகள் உங்கள் ஊக்கம் உற்சாகத்தை அதிகரிக்கும். மனித ஆத்மாவின் இயல்பு என்னவென்றால் பல்வேறு விதத்தை விரும்புவது. எனவே ஞானத்தின் கருத்துக்களை பற்றிய சிந்தனை செய்தாலும் சரி, ஆன்மீக உரையாடல் நிகழ்த்துவதாக இருந்தாலும் சரி, விதவிதமான ரூபத்தில் ஜீரோ ஆகி தனது ஹீரோ பார்ட்டின் நினைவில் இருந்தீர்கள் என்றால் ஊக்கம் உற்சாகத்தில் நிரம்பி இருப்பீர்கள். மேலும் அனைத்து தடைகளும் சுலபமாக நீங்கி போய்விடும். ஸ்லோகன்: கோபத்தின் பூதம் தூரத்திலிருந்தே ஓடிப்போய்விடும் அளவிற்கு உங்களது மனநிலையை அமைதி நிறைந்ததாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.